ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ, ஸ்ரீ வெங்கடகுரவே நமஹ. ஐப்பசியிலோணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்னு சிறப்பால். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் நம் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் திருவாவதார உற்சவத்தை முன்னிட்டு அவர் அருளி செய்த முதல் திருவந்தாதியில் இருந்து ஒரு மூன்று பாசுரங்களுக்கு விசேஷ அர்த்தத்தை அனுபவிப்போம். முதல் 51வது பாசுரம் எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என்னுள்ளம் தெரிய தெளிந்தொழியும் செவ்வேன் கலியில் பொருந்தாதவனை பொருளுத்து அறியாயிருந்தான் திருநாமமென் அப்படிங்கிற பாசுரம். இவ்வளோ அழகான பாசுரம். இதில் எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு, எளிதில் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எளிதின்னா ரெண்டு விஷயமா நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து எளிதில்லாத என்று பொருள் கொண்டுட்டோம்னா இது மிகவும் உயர்ந்ததானது, அதாவது அவனுடைய இரண்டு திருவடிகளுமே காண்பதற்கு உயர்ந்ததானதுன்றது விளக்கமாறுது. ரெண்டாவதாக எளிது அப்படின்னு பார்த்தோம்னா எம்பெருமான் எப்பவுமே மிக எளியவன், அவன் திருவுருளை காண எளிதில் அனைவரும் காணலாம் அப்படிங்கிறதையும் இந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதில் என் நெஞ்சமே அப்படிங்கிறார் ஆழ்வார். சொல்றது என் நெஞ்சமேன்னு சொன்னாலும் அது எல்லாருக்கும் பொருந்தும். வேறு விஷயங்களில் பத்து விட்டு தெளிவு பெற்றா எம்பெருமானுக்கு அது நன்றாக தெளியும், எம்பெருமானையும் நன்றாக காண முடியும். எப்படின்னா நம்ம என்ன தான் குன்றனையே குத்தனம் செய்யணும்னு இருந்தாலும் அவன் அதை கழித்து நம்மை காப்பான் அப்படிங்கிற அத்தியவசாயம் இருந்ததுன்னா எம்பெருமானை காணலாம் என்பதை சொல்லி, அப்புறம் எம்பெருமானோ எல்லாவித கல்யாண குணங்களுக்கும் கொள்கலகமாக உள்ளான். நாம் அதாவது இந்த ஜீவாத்மா தெளிவு பெற்றால் இது மகிழப் போகிறது யார் அப்படின்னா அவன்தான், அவன்தான் சுவாமி. இந்த ஜீவாத்மாவை அடைய வேண்டும் என்பது பாரிப்பதும் அவனே. எப்படி பிரகலாத ஆழ்வார் திருநாமத்தை சொல்லவும் அவன் தந்தை அதை எதிர்க்க நேரிடும்போது எம்பெருமான் தானே தோன்றி அழித்து காப்பாற்றியது போல ஸ்ரீ நரசிம்ம நாமத்தை எண்ணிக்கொண்டு இரு அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக வருது. இதில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை வைத்து நோக்கும்போது நான் திருச்சந்த விருத்தத்தில் புறத்தினில் கரத்தை வைத்து உகித்தலத்தை ஊனின என்ற பாசுரத்தில் வரத்தினில் சிரத்தை வைத்து உயிர்க்க வாழையத்து மத்தவன் புறத்தினில் கரத்தை வைத்து உகித்தலத்தை ஊனினா என்ற பாசுரத்தில் எம்பெருமானுடைய நரசிம்ம அவதாரத்தை வந்து ரொம்ப சுருக்கமாகவும் அவ்வளோ விசேஷம் விஷயங்கள் பொருந்தினதாகவும் இந்த பாசுரம் அமைந்திருக்கும். இந்த வரத்தில் ரொம்ப சிறந்ததாக இருந்ததான் அந்த இரணியன் வாங்கின வரம். எல்லா பர்முடேஷன் காம்பினேஷனையும் போட்டு வாங்கினான். அத்தனை வரத்தையும் சிரத்தையும் இல்லாமல் ஆனால் எம்பெருமான் ஒரு வரம் ஒரு அவதாரம் எடுத்தான் பாருங்கள், அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். அது யாருக்காலையும் பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்து இந்த எம்பெருமான அந்த அவதாரத்தினால் இந்த இரணியனை அழித்தது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அழித்ததுன்னா நம்ம விரோதியை போக்கக்கூடியவன், அவனிடம் நம் பக்தி காட்டினால், அத்தியவசாயம் இருந்தால் அவன் கண்டிப்பாக நம் விரோதியை அழிக்கும், நமக்கு இந்த ஆத்மா உஜ்ஜீவிக்கவும் அவனுடைய திருநாமங்கள் நமக்கு உதவுகோலாக உள்ளது. இதேதான் முமுட்சுப்படியிலையும் ஸ்ரீ புள்ளலோகாச்சார் சொல்லும்போது அவன் தூரஸ்தனானவனும் இது கிட்டு நின்று உதவும் அப்படிங்கிறதுலையும், திரௌபதிக்கு ஆபத்தில் புறவை சுரந்தது திருநாமமிரே அப்படிங்கிற திருநாமத்தினுடைய பெருமையையும், திருமங்கை ஆழ்வாரோ இதுதான் குலம் தரும் என்றும் அதனுடைய திருநாமத்தினுடைய பெருமையையும் சொல்லி அருளினார். இதே ஆழ்வாரும் இந்த திருநாமத்தினுடைய பெருமையை சொல்லி விரோதியை போக்கும் எம்பெருமானை நெஞ்சு நிலை எப்பொழுதும் மரணம் செய்து கொண்டிரு அப்படின்னு தன் நெஞ்சுக்கு உபதேசம் பண்றார். அடுத்ததான 52வது பாசுரத்தில் முதல்ல அவன் திருநாமத்தை சொன்னோம். இப்போ சொல்லலைன்னா வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிற வியாக்கியாதா. அதுக்கு உலகில் அகங்காரத்தோடு இருக்கும் தேவர்களுக்கும் அவனை பற்றினால் சத்தை பெறுகின்றனர் என்றதை இந்த 52வது பாசுரம் மூலமாக நமக்கு அருளி செய்கிற ஸ்ரீ பொய்கையாழ்வார். எண்மர் 11வர் ஈரருவர் ஓரிருவர் வண்ணமலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோவாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்னு. அதாவது 33வர் அப்படிங்கிற நம்ம தேவதைகள், அது அஷ்டவசுக்கள் 8, 11 ருத்ரர்கள் 11 பேர், 12 ஆதித்யர்கள் 12, அஸ்வினி தேவதைகள் 2, இதாகவோ இது எல்லாத்தையும் கூட்டினா 33. இப்படி இருக்கும் தேவதைகள் தேவர்கள் எப்போதும் எம்பெருமானை அணுகி மிகவும் உயர்ந்ததான புருஷ சுக்தம் முதலியானவற்றை கொண்டு எப்பொழுதும் திருமகள் மணவாளனான எம்பெருமானை அணுகின்றனர். திருமாலோ வெறும் மால் இல்லை, திருமால் அதாவது பிராட்டினுடன் கூடிய எம்பெருமான் வேண்டியவற்றை கொடுக்கும் சக்தி உடையவன், அதனால் திருமாலை அடைகின்றனர் இந்த தேவர்கள். இந்த தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னு பார்த்தா, பயங்கர அகங்காரத்துடன் இருந்தவா. அதாவது தான் தான் எல்லாம், தான் தான் ஈஸ்வரன், தன்னை வந்து எல்லாரும் வணங்க வேண்டும் அப்படின்னு கர்வத்துடன் அகங்காரத்துடன் இருந்த போதிலும் எம்பெருமான் இந்த அகங்காரத்தை அழித்து எம்பெருமானை சென்று அடைகின்றனர். இந்த தேவர்கள் அவன் அடைய என்ன தேவை உண்டா இருக்கா, தேவதைகள் வந்து போய் அடையணுமா அப்படின்னா, இது வியாக்கியாதா இன்னொரு விஷயமாக பிரம்மசூத்திரத்தில் மனுஷனை காட்டிலும் மேலான தேவர்கள் பிரம்ம உபாசனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்களாம் என்பதை பிரம்மசூத்திரத்தில் பாதராயணர் கூறி அருளி செய்துள்ளார். அதை வைத்து இந்த பாசுரத்தின் பார்த்தோமானால் தேவர்களும் எம்பெருமானை வணங்குகின்றனர் என்பது புலப்படுகிறது. இந்த பாசுரத்தினுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்ரீ நம்மாழ்வாரும் பெரிய திருவந்தாதியில் 10வது பாசுரமான இருநாள்வர் ஈரைந்தின் மேலொருவர் என்று தொடங்கும் பாசுரத்துக்கும் அங்கே இருக்கிற இதே அர்த்தத்தையும் பார்க்கலாம். அடுத்ததான 53வது பாசுரம், அதாவது தேவர்கள் தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டனர். இப்படி பெற்றுக்கொண்ட தேவர்கள் தானா இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. நித்தியசூரிகளும் இங்கே எம்பெருமானுக்கு தொண்டு புரிகின்றனர். இந்த நித்தியசூரிகள் எப்படி தொண்டு புரிகின்றனர், இயல்பாகவா இல்லை எம்பெருமான் தானா எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கிறார்களா இல்லை தன்னுடைய சுவாதந்திரத்தை உபயோகித்து இவர்களுக்காக எம்பெருமானை தொண்டு புரிகிறார்களா என்பதை மிக சிறப்பாக அடுத்த பாசுரமாக, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்னால் மரவடியாம் நெயில் கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூங்கொட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு என்ற பாசுரம். இது திருவனந்தாழ்வான் எம்பெருமானை சென்று கைங்கரியம் பண்ணுறதாக இந்த பாசுரம். இங்கே நித்தியசூரிகள் எல்லாருமே கைங்கரியம் பண்ணுறான்றதை நம்ம எடுத்துக்கணும். திருவனந்தாழ்வான் இங்கே குறிப்பிட்டிருந்தாலும் இந்த பாசுரத்தின் மூலமாக எல்லா நித்தியசூரிகளும் இந்த மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிகின்றன என்பதை நம்ம எடுத்துக்கணும். இங்கே திருவனந்தாழ்வன் என்னென்ன கைங்கரியெல்லாம் பண்ணுறான் பார்த்தோன்னா, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், எம்பெருமான் நடந்தான்னா அவனுக்கு பாதமாகவும் இருக்கான், நின்னால் மறுபடியாம்னு. சென்னால் குடையாம் எம்பெருமான் நடந்து போனான்னா அவனுக்கு குடையாமா, அதாவது நான் குடையாக இருக்கேன் நீ வந்து இந்த குடைக்கு கீழே நடன்னு சொல்கிறது இல்லை. நித்தியசூரிகள்லாம் எம்பெருமான் நான் திருவுள்ளம் பற்றினான்னா நடக்கணும் அப்படின்னு உடனே அந்த திருவனந்தாழ்வான் வந்து குடையாக இருப்பான். அதே மாதிரி எம்பெருமான் வந்து ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா சிங்காசனமாக இருப்பான். திருவுள்ளம் பற்றினா போதும் உடனே அந்த இடத்துல திருவனந்தாழ்வான் அதாகவே ஆயிடுவோம். அதாவது நின்னால் மறுபடியாம் நீள் கடலுள் என்றும் முனையாம், நமக்கே தெரியும் எம்பெருமான் பரந்த கடலில் கண்வளம் தருளும் போது திருவனந்தாழ்வான் தான் படுக்கையாகவும் உள்ளான். அதே எம்பெருமான் ஒரு பொருளை காண வேண்டுமென்னா இவனே மங்கள தீபமாகவும் ஆகிவிடுறான். எம்பெருமானுக்கு திரிபருவட்டம் திருவுள்ளம் ஆகும்போது அனந்தாழ்வானே திரு அனந்தாழ்வானே பரிவட்டமாகவும் ஆகணும். ஸோ இவனே பரமபுருஷன் என்றதை விளக்கிறதுக்கு திரு பீதாம்பரமாகவே ஆகிவிடுகின்றான் திரு அனந்தாழ்வான். புல்குமனையாம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பெருமான் சாய்ந்து கொள்ளும்போது தலையணையாக இருப்பானா திரு அனந்தாழ்வான். அதே சமயத்தில் எம்பெருமான் பிரளய கழகத்தினால பிராட்டியை பிரிந்திருக்கும்போது அந்த விரகத்தில் கஷ்டப்படும்போது திருவனந்தாழ்வானே தழுவிக்கொள்ளுவானோ, இப்படி கைங்கரியம் யாருக்கு செய்கின்றான்னா எம்பெருமானும் பிராட்டிக்கும் இருவருக்கும் தான் கைங்கரியம் பண்ணுறான். இது எப்படி இருக்குன்னா பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த சேர்த்தியில் இளைய பெருமாள் கைங்கரியம் பண்ணுவது போல திருவனந்தாழ்வான் நித்தியசூரியாக அங்கே கைங்கரியம் பண்ணுகிறான். இப்படி நித்திய விபூதியில் அவன் செய்யும் கைங்கரியத்தை சொன்னது எல்லா நித்தியசூரிகளுக்கும் பொருந்தும். இதே பாசுரத்தை ஸ்ரீ ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தில் நிவாச சையாசன பாதுகாம் சுக உபதான வர்ஷாதவ பாவரணாதிபிஹி சரீர வேதைஸ்தவ சேஷதாம் கதைஹி ஏதோச்சிதம் சேஷை தீரதேஜனைஹி அப்படிங்கிற பாசுரத்து மூலமாக இதில் இருக்கிற அர்த்தத்தை அப்படியே அந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆளவந்தார் நமக்கு ஸ்தோத்திரத்தில் அருளி செய்துள்ளார். இதே பாச சென்னால் குடையாம்ன்ற பாசுரத்திலேயே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளி செய்த திருவரங்கத்து மாலையிலும் சென்னார் குடையாம் கடற்புனையாம் அப்படிங்கிற பாசுரம் தொடங்கி அவரும் ஒரு பாசுரத்தை அருளி செய்துள்ளார். இரண்டுமே, அதாவது ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்ததுமே, பிள்ளைப்பெருங்காசி பெருமை பிள்ளைப்பெருங்காசிங்கார் அருளி செய்த பாசுரத்தை அடிவத்தியே தான், சென்னால் குடையாம் அடிவத்திய பாசுரத்தை தான் இங்கே நாம் பார்க்கலாம். இப்படி 51ஆம் பாட்டில் விரோதியை போக்கி வேண்டியதை கொடுக்கும் திருநாமம் என்பதையும், 52ஆம் பாசுரத்தில் தேவர்கள் அடைய விரும்பும் பயன்களுக்காக செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து எம்பெருமானை அடையும் தேவர்களையும், 53ஆம் பாசுரத்தில் தங்களை அழித்து கொண்டும் எம்பெருமானுக்கு எல்லா தொண்டுகளையும் செய்யும் நித்தியசூரிகளை பற்றியும் அருளி செய்தார் ஆழ்வார். மேலும் இந்த பாசுரங்களுக்கு முன்னாடியும் பல அர்த்தங்கள் பொதிந்துள்ளன, இதற்கு பின்னாடியும் பல அர்த்தங்கள் விசேஷ அர்த்தங்கள் பொதிந்துள்ளன. அவற்றை அனைத்தையும் கேட்டு உஜ்ஜீவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து மகனியர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவருளே சரணம்.